எங்கள் கவலைகளை நீக்குங்கப்பா. நீர்களை துடைத்து விடுங்க, ஆட்டி சேர்த்து கட்டுங்க ஆண்டவர். எழுந்து நடக்க உதவி செய்யுங்க. உங்க பிரச்சனைகளை ஆட்கள் நட்டுக்கும் ஆண்டவர. அல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல நாங்கள் வாஞ்சித்து கதறுகிறோமப்பா. தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணக்கிறவன், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ ஒரு நாளும் தாகம்
உண்டாகதப்பா.
ஐயா, தேவனை ரொம்ப நேசி, கடைசி நேரத்தில் கை கொடுக்க கூடிய ஒருவர் சொன்னா அது உன் ஆண்டவர் மாத்திரம். தேவனை ரொம்ப நேசிப்பா, உன் தேவனை ரொம்ப நேசி. அவரை விடாத, அவரை கைவிட்டால் ஒரு நாள் தேவன் என்னை கைவிடுவார், அது நிச்சயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை கைவிட, தேவனை கைவிட. நல்லாண்டவரே, இந்த நாளைக்கு ஆயுஷ் தோத்திரம். உங்களுடைய பிரச்சனத்திற்காய் நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள். நசிரி நான் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார், ஆமென். எந்த நாளிலையும், எந்த நேரத்திலையும், எந்த காலத்திலையும் தேவன் தேவனாகவே இருக்கிறார். அதுதான் பெரிய ரகசியம். எந்த காலத்திலையும் மாறாத ஒருவர் என்று சொல்லி சொன்னா அவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திருந்தான். பாரு, இதுவரைக்கும் கடந்து வந்த நாட்களில் தேவன் எங்களை ஏமாற்றினதாக ஒரு நாள் கிடையாது. நாம் தேவனை ஏமாற்றி இருக்கிறோம் பல தடவை, ஆனால் தேவன் எங்களை ஒரு நாள் ஏமாற்றல தெரியுமா? பல தடவை தேவனை ஏமாற்றி இருக்கிறோம். சொற்கள் மாறி இருக்கிறோம், சொன்னதை செய்யாம விட்டிருக்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவர் வார்த்தைச்சுன்னா, எங்க இருவர் நீங்க கூறுறீங்களோ அங்க நான் வந்துருவேன். ஆண்டவர் வராத ஒரு நாள் சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம மத்தியில வராத ஒரு நாள் சொல்லுங்க. அவர் வந்து எங்களோடு பேசி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை விசாரித்து, எங்களை தேர்த்தி நடத்தின எத்தனை நாட்கள் இருக்கிறது தெரியுமா? கண்ணீரோடு வந்தவர்கள் எத்தனை பெயர், எத்தனை பெயர். ஏன், நாம் கூட எத்தனை தடவை கண்ணீரோடு வந்திருக்கிறோம். தேவன் எங்களை விட்டாரா? இல்லையே. இன்று வரைக்கும் வாழுகிறோமே, இன்று வரைக்கும் நடந்து செல்லுகிறோமே, எல்லாம் அவருடைய கிருபை தான். பாருங்க, கடந்த முறை நான் பேசிய செய்தி துன்பத்தின் மத்தியிலே சுவிசேஷகன் சொல்லி ஒரு செய்தி ஒன்று பேசினேன் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து மரண நாட்களுக்குள்ளே கடந்து வருகிற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? நான் நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிற எல்லாருக்கும் அது வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவருடைய ஓட்டத்தை அவர் முடிக்கிறதை நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையிலே அவர் எதை நல்ல ஓட்டம் என்று சொன்னார் சொல்லி பின்னுக்கு நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிலுக்குள்ளே போய் வந்ததை, கப்பலில் பிரயாணம் செய்து நீந்தி கரை சேர்ந்ததை, பலர்னாலே ஏமாற்றப்பட்டு அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு துக்கப்படுத்தி கடந்து வந்த நாட்களை முடிவிலே அவர் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? இது நல்ல ஓட்டம். என்ன இது? இதுக்கு பெயர் நல்ல ஓட்டம். என்னையா பேசுகிறீர்? துக்கத்தினூடாகவும் உபத்திரவத்தினூடாகவும் கஷ்டத்தினூடாகவும் ஒரு மனுஷன் கடந்து வந்து முடிவில் என்ன சொல்லுகிறார்? இது நல்ல ஓட்டம் ஐயா. எங்களால சொல்ல முடியாது பாரு, எங்களால சொல்ல, எங்களை கேட்டீங்கன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியுமா எங்க துக்கம், எங்க பிரச்சனை, எங்க கஷ்டம், எங்க துன்பம், எங்க துயரம், அது தெரியுமா? இது நாங்க புலம்பிக் கொண்டே இருப்போம் பாருங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியும் வச்சனையோ, நல்ல ஓட்டத்தை நான் ஓடினேன். யாருக்கா வேண்டி? தேவனுக்கா வேண்டி. ஐயா, தேவனுக்கா வேண்டி நீ துக்கப்படுகிறதும் கஷ்டப்படுகிற எந்த நாளும் உனக்கு வீணாகவே போகாது, வீணாகவே போகாது. இன்றைக்கு பலன் இல்லையா, தேவன் உனக்கு பலன் கொடுப்பா, தேவன் உனக்கு பதில் கொடுக்கும், அதுல மாற்றமே கிடையாது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்திக்க, என்ன தெரியுமா, என்ன தெரியுமா? துன்பத்தின் மத்தியிலே தேவனை துதியுங்க. துன்பத்தின் மத்தியிலே என்ன செய்யுங்க? தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க. துன்பத்தின் மத்தியில என்ன செய்யுங்க? தேவனுடைய பிரசன்னத்தை நாடுங்க. துக்கத்தின் மத்தியில என்ன செய்யுங்க? தேவனுக்கு ஆராதனை செய்கிறதை நிறுத்தி விடாதீர்கள். துயரத்தை, ஐயா, துயரம் இல்லாத, துன்பம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த பூமியில கிடையாது. ஆனா ஆனா அந்த துன்பத்தையும் துயரத்தையும் நீக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகம். தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய செய்ய செய்ய, தேவனை துதிக்க துதிக்க துதிக்க, கடினமான இருதயங்கள் எல்லாம் எப்படி மாறும் தெரியுமா? தெரியுமா, பல தடவை நம்முடைய இருதயத்தை கஷ்டப்படுத்திக் கொண்டு நாம் ஆராதனைக்கு வருவோம் பாருங்க. ஆனால் ஆராதிக்கிற பொழுது எல்லாம் நன்மையாய் மாறிவிடும் பாருங்க. தேவனை பாடுகிற பொழுது எல்லாம் நன்மையாய் மாறிவிடும் பாருங்க. துக்கமே இல்லாம, துயரமே இல்லாம நான் வாழ்ந்தேன் சொல்லி எவரும் சொல்ல முடியாது. அநேகர் ரெண்டு வரைக்கும் துக்கத்தை வைத்துக் கொண்டே வாழுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்கப்பா, நான் உங்களுக்கு இழைப்பாளர்கள் தருவேன். நம்ம எல்லாம் ஆராதிக்க வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், அப்படியே பாரத்தை தூக்கிட்டு போயிடுறோம் பாருங்க. அப்படியே கவலைகளை கொண்டு போயிடுறீங்க, அப்படியே கஷ்டத்தை கொண்டு தேவனத்தில் கொடுப்பது கிடையாது. நீர் பார்த்துக்கொள்ளுமப்பா என் பிரச்சனை, இனிமேல் உன் பிரச்சனை, நீர் பார்த்துக்கொள்ளும் ஆண்டவர். அப்படி யோசிப்பவர்கள் சொற்பமானவர்கள் பாருங்க. ஆகினாலே இந்த நாளில் நான் பார்க்க போகுது, துன்பத்தின் மத்தியிலே தேவனை ஆராதிங்க, தேவனை ஆராதிங்க. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அநேக ஊழியக்காரர்கள் சோதனைகள் மத்தியிலே தங்களை மறைத்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம், சோதனையின் மத்தியிலே ஒதுங்கிக் கொண்டவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனா தேவன் விடல பாருங்க. தேவன் திரும்பவும் போனார், திரும்பவும் சென்றார், அவர்களை தூக்கி எடுத்தார், அவர்களை தூக்கி கொண்டு வந்தார். எனக்கு இந்த செய்தி ஆரம்பித்துக் கொண்டிருக்கே எலியா தீர்க்கதரிசி குறித்து, ஏன் தெரியுமா? அதற்கு முன்பாகத்தான் அவர் பலி செலுத்தினார். ஆண்டவருக்கு பலருக்கு முன்பாக சவால் வைத்து பலி செலுத்தின எலியா என்ன செய்தார்? இடையில பார்த்தா ஆள் ஓடி போயிட்டார் பாருங்க, பலி செலுத்தின ஊழியக்காரன். ஆனா தேவன் எலியாவை விட்டாரா? இல்லப்பா, எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் அநேகமாக இருக்கிறது, நீ எழுந்திரு, நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகமாக இருக்கிறது, நீ எழுந்திரு என்று சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். செய்தியின் ஆதாரமாக வாசிங்க, ஒன்று தெசலோனிக்கேயர் 5:18. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:18. திருப்பி வாசிங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கப்பா. எல்லாவற்றிலையும் சொன்னா எல்லாவற்றிலையும் தான் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்க. துன்பமானாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்க. நன்றாக இருக்கிற பொழுதும் என்ன செய்யுங்க? தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க. இதை நாம் கை கொள்ளுவது அரிதாக, இதை நாம் கை கொள்ளுவது அரிதாகும். எங்கட வாழ்க்கையிலே துக்கம் நிறைந்து விட்டால், எங்கட வாழ்க்கையிலே கஷ்டம் நிறைந்து விட்டால், எங்கள் வாழ்க்கையிலே சோர்வு நிறைந்து விட்டால் என்ன செய்து விடுகிறோம்? அமர்ந்து விடுகிறோம், பேசாமல் இருந்து விடுகிறோம். தேவனை ஆராதிக்கிறதை குறித்து நாம் யோசிப்பதில்லை. அது மனுஷீகம், மனுஷீக இயல்பென்று கூட அதை சொல்லலாம். அல்லாவிட்டால் இது மாம்சம் என்று கூட அதை நாம் சொல்லலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க எல்லாவற்றிலையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நல்லதை பெற்றுக்கொண்டாலும் சரி, சில நன்மைகள் தீமையாக மாறினாலும் சரி, உமக்கு தெரியாமல் ஒன்று நடவாதாண்டவரே, நீர் அனுமதிக்காமல் எனக்கு எதுவும் நடவாதாண்டவரே, ஸ்தோத்திரம் செலுத்தி, தேவனுக்கு ஆராதனை செலுத்தி. ஏன்னு சொல்லினால் அதுல என்ன ஆச்சரியம், அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஏன் தெரியுமா ஓடுகிறோம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவன் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும். அவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன, அவருடைய இருதயத்தின் ஆற்றல் என்ன, அவர் என்னத்தை விரும்புகிறார். இங்க என்ன சொல்லப்படுகிறது, எல்லாவற்றிலையும் நீங்க தேவனை ஸ்தோத்தரிங்கப்பா, அது அது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்கள் சீக்கிரமாக. ஏசாயா 43:21,
இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினுடைய ஒரு நோக்கம் இருக்கப்பா, அவங்க எனக்கு துதியை சொல்லி வருவாங்க, எனக்கு ஆராதனை கொண்டு வருவாங்க, எனக்கு பலிகளை கொண்டு வருவாங்க, எனக்கு காணிக்கைகளை கொண்டு வருவாங்க. யாரு, எனக்கென்று சொல்லி நான் ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன். அப்படின்னு சொன்னால் தேசத்திலே பல ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, உலகத்திலே பல ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எனக்கென்று ஒரு ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன். அவங்க என்ன செய்வாங்க, துதியை கொண்டு வருவாங்க, ஆராதனையை கொண்டு வருவாங்க, என்னை மகிமைப்படுத்த ஓடி வருவாங்க என்று சொல்லி அங்கே நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆகையினாலே துன்பத்தின் மத்தியிலே தேவனை துதியுங்க. திருப்பிக் கொள்ளுங்கள், தானியேல் ஆறாவது அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்கள்.
தானியேலோ வந்தால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் வழியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
இந்த பக்கத்துல முன்பு நீங்க 6 வசனத்திலிருந்து சீக்கிரமா வாசிக்கலாமா, 6 வசனத்திலிருந்து வாசிங்க கடகடன்று, ஐ மீன் 6 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க கடகடன்று.
ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல்
கவனித்து கேளுங்க, சரியா வாசிங்க,
தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிசுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேம்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை ஓரென்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரிசு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, எவனாகிலும் 30 வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரிசு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் வழியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்ப தெரியுமா, தானியேலுக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை ஏற்றின பொழுதும் தானியேலுக்கு அது பெருசாக தெரியல. நீ ஆராதிக்க கூடாது, 30 வரைக்கும் எவரும் எந்த தெய்வத்தையும் நீங்க ஆராதிக்க கூடாது என்று சொன்னது அந்த அந்த செய்தி அது சட்டமாக்கப்பட்ட பின்பும் நடந்தது என்ன தெரியுமா, அவன் அதிலிருந்து விலகல. என்னதான் நடந்தாலும் ஒரு தேவ மனுஷன் ஆராதிக்கிறது தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதை விட்டு விலகக்கூடாது. அதை நாம் விலகிட்டோம் என்று சொல்லி சொன்னா அது பெரிய ஒரு காரியமாயிரும் பாருங்க. ஏன் சொன்ன நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஏன் முதல்ல என்ன சொல்லப்படும், இது தேவ சித்தம். நாம் தேவனை ஆராதிப்பது, தேவனுக்கு ஆராதனை செலுத்துவது என்னது? தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இல்லையா? நாம் அநேக தடவை தேவனை ஆராதிக்கமாட்டிருக்கோம் பாருங்க. சோர்வில, கஷ்டத்தில், துன்பத்தில், நடக்கிற பிரச்சனையில நாம் அநேக தடவை தேவனை ஆராதிக்காம இருந்திருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுங்க, நீங்க எல்லா விதத்திலும், அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், தேவனை ஆராதிங்கப்பா, தேவனை ஆராதிங்க. தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு ரகசியம் இருக்கு, என்ன தெரியுமா? நாம் தேவனை கிட்டி சேருவோம், தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்துவிடும். தேவன் இறங்கி வந்து விடுவார். தேவன் சீக்கிரத்தில் இறங்கி வர்ற பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற பொழுது, தேவனை நாம் ஆராதிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? அவர் இறங்கி வர, ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுக்கு, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற நீர் பரிசுத்தரப்பா. ஏன் தெரியுமா? துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற, நாம் துதிக்கிற பொழுது இறங்கி வருகிறது யார் தெரியுமா? முதலாவது தேவன் இறங்கி வந்து விடுகிறார். தேவன் இறங்கி வந்து விடுகிறார். நாம் ஊழியம் செய்கிற பொழுது தேவனைகளை ஆசீர்வதிக்கலாம், அவர் அங்கிருந்தும் ஆசீர்வதிக்கலாம் பாருங்க. ஆனால் துதிக்கிற பொழுது நடக்கிறது என்ன தெரியுமா? தேவன் இறங்கி வந்து விடுகிறார். தேவன் சபையின் மத்தியில் வந்து விடுவார். ஆகையினால எந்த நிலைமையிலையும் தேவனை ஆராதிக்கிறதை நிறுத்தி விடாதீங்க. இந்த மனுஷன் தானியேலை நீங்க பாத்தீங்கன்னு அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் பார்த்தா, ஓகே, எனக்கு விரோதமாக இருக்கிறது, நான் தேவனை ஆராதி, அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? பலகனி வழிகளை திறந்து விடுங்கப்பா, ஜன்னல் எல்லாம் திறந்து விடுங்க. திறந்து விட்டுட்டு என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்கப்பா. யாருக்கு ஆராதனை? தேவனுக்கு ஆராதனை. யாருக்கு ஆராதனை? என்னை வாழ்வை தருவதற்கு ஆராதனை. யாருக்கு ஆராதனை? என் குடும்பத்தை நல்லாயத்திற்கு ஆராதனை. யாருக்கு ஆராதனை? என் பிள்ளைகளை வாழ வைத்தவருக்கு ஆராதனையா? சில பேர் ஆராதனைக்கு ஆராதிப்பதற்கு வைக்கும். ஆராதனையை ஆராதித்து ருசி பாருங்க, அதன் ருசியை கண்டுபிடிங்க, அதன் மேன்மையை கண்டுபிடிப்பீர்கள். சில வேளைகளில் ஆராதித்துக் கொண்டு இருக்கிற பொழுது என்ன செய்கிறேன்னே தெரியாம போயிருப்பார். அப்படி இருக்கும் ஆராதனை, அப்படி இருக்கும் ஆராதனை, அது இன்பமானது. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா பரிசுத்தப்பட்டிக்கு பின்னுக்கு ஆட, பெண்ணுக்கு நின்று ஆட தொடங்கி விட்டார். ஆடி ஆடி ஆராதனை, ஆடி ஆடி ஆராதனை. தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவன் மகிமை வந்திருக்கிறது, தேவன் மத்தியில் வந்திருக்கிறார். அதனால என்ன செய்கிறோம்? தேவனுக்கு ஆராதனை ஐயா. துன்பத்தின் மத்தியிலே தானியல் என்னச்சுதான் தெரியுமா? துன்பத்தை பார்க்கவில்லை பாரு, துன்பத்தை பார்க்கவே இல்லை. தேவனுக்கு ஆராதனை, வளமைவோடு நான் தேவனை ஆராதிக்க, தேவனுடைய ஆராதனையில மாற்றம் வரக்கூடாது பாருங்க. வளமை போல தேவனுக்கு மகிமை செலுத்தணும், அதிலே மாற்றம் வரக்கூடாது பாருங்க. மலமை போல தேவனுக்கு துதி போய்கண்டே இருக்கணும், அதிலே மாற்றம் வரக்கூடாது பாருங்க. நம்முடைய வாழ்க்கைகளிலே மாற்றம் வரலாம் பாருங்க, ஆனால் தேவனுடைய ஆராதனையிலே மாற்றம் வரவே கூடாது. அதை நாம் ஆராதிக்கிறோம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. யோபு முதலாவது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. யோபு முதலாவது அதிகாரம், எனக்கு யோபுடைய சம்பவம் நல்லா பிடிக்கும் பாருங்க. யோபுடைய சம்பவம் எனக்கு முதலாவது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து, தன் தலையை சிரைத்து, தரையிலே விழுந்து பணிந்து,
தரையிலே விழுந்து பணிந்து,
நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.
நிர்வாணியாய் நான் வந்தேப்பா, நிர்வாணியாய் நான் வந்தேன், ஒன்றும் கொன்றவில்லை. நான் போகிற பொழுது ஒன்றையும் கொண்டு போக போறதும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார் எனக்கு, எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள். முதல்ல வாசிச்சு பாருங்க, எல்லாவற்றிலையும். யோபு நல்லா இருந்த பொழுது அவன் பலி செலுத்தினான், பிள்ளைகளுக்கு அவன் பலி செலுத்தினான், ஆராதனை செய்தான், பலிகளை கொண்டு எல்லாம். ஆனா ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். யோபு வைத்திருந்த எல்லாம் இழந்து போயிட்டான். கொஞ்சம் இலக்கல்ல, கொஞ்சத்தை இலக்கல்ல, அவன் இழந்தது ஏராளமானது. ஆனா என்ன தெரியுமா சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், தேவனப்பா எனக்கு தந்தது, எனக்கு என்னை வாழ வைத்தது யாரு? தேவன். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு என்ன உண்டாகட்டுக்குமா? சொல்லுங்க, அவருடைய நாமத்திற்கு என்ன உண்டாகட்டுக்கும்? சோத்திரம் உண்டாகட்டுக்கும் ஐயா. அதுல ஆச்சரியமான காரியங்கள் இருக்கு. 9வது வசனத்தை வாசிங்கள், 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள்.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும்
என்றான்.
அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை இம்புற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை.
இவைகள் எல்லாவற்றிலையும் யோபுண்ட மனைவி என்ன தெரிய சொல்றா, பாரியா இதுவரைக்கும் நீ உத்தமத்தில் நின்றது போதும், இதுவரைக்கும் நீ நல்லாய் வாழ்ந்ததும் போதும், இதுவரைக்கும் நீ தேவனுக்கு ஆராதனை செய்ததும் போதும், இனி நீ செத்து போப்பா, ஆனா தேவனை தூசித்துட்டு துதியாத, தேவனை துதியாத, தூசித்துட்டு செத்து போயிடு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, எல்லா நேரத்திலையும் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க, அது தேவனுடைய சித்தம். இங்க யோபுடைய மனைவி என்ன சொல்றா தெரியுமா, ஐயா எங்க குடும்பத்தில் வந்திருக்கிற பிரச்சனை ஆழமானது, அது ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது ஆழ்மையானது, அதனால நீ என்ன செய்யும், உத்தமத்தில் இதுவரைக்கும் நின்றது எனக்கு தெரியுமப்பா, ஆனா இனி வேணா, இனி வேணா, இனி வேணா, ஐயா என்னதான் போனாலும் தேவனுக்கு ஆராதனை செய்ய. இங்க பாருங்க, இது பிரசங்கிப்பது ஈஸி, இப்படி நாம சொல்லுவதும் ஈஸி, நேரமும் காலமும் நம்மிடத்திலே வருகிற பொழுதுதான் அதை நாம் நிரூபிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியும். இன்றைக்கு இந்த பிரசங்கம் நமக்கு சரியானது, ஏற்றதாக இருக்கும், ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், அன்று நாம் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறோமா என்பதுதான் முக்கியமானது. துன்பத்தின் மத்தியிலையும் சுக்கத்தின் மத்தியிலையும் தேவனை ஆராதிக்கிறதையும் தேவனை துதிப்பதையும் தேவனுக்கு மகிமை செலுத்துவதையும் விட்டுவிடாதே, விட்டுவிடாதே, விட்டுவிடாதே. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தாரப்பா, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. இன்னைக்கு எங்களை கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நாம வச்சிருக்கிறதெல்லாம் எங்கடி என்று சொல்லி, நாம சேர்க்கிறதெல்லாம் எங்கடி என்று சொல்லி, அதுல ஒரு பெருமை பாராட்டி, அதை பெருசுபடுத்தி, அதையெல்லாம் வச்சு கதைச்சு எல்லாம் சோடிச்சு நாம பேசுறோம் பாருங்க. யோபு பெரிய சீமா, பெரிய கோடீஸ்வரர், எல்லாம் இருந்தது, ஒரு நிமிஷத்துல இழந்தான், ஒரு நாளுக்கு இடையில எல்லாவற்றையும் இழந்தான் அந்த மனுஷன். அந்த மனுஷன் சொல்றான் என்ன தெரியுமா, கர்த்தர் கொடுத்தார், தேவன் தான் எனக்கு தந்தார் தெரியுமா, மனைவியே தேவன் தான் எனக்கு தந்தார் உனக்கு தெரியுமா, அவர் தான் அதை எடுத்தார் அதுவும் உனக்கு தெரியுமா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐயா இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நாம கொஞ்சம் இழந்துட்டா என்னெல்லாம் பேசுறோம், எப்படியெல்லாம் கதைக்கிறோம், என்னெல்லாம் சொல்றோம், எப்படி எல்லாம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பாரம் நிறைந்தவர்களாக தேவ சமூகத்தில் நினைக்கிறோம் பாருங்க, நாம் சொல்லுகிறது கிடையாது, ஏதோ நடந்தது நன்மைக்குத்தானே, நடந்தது நன்மைக்குத்தானேப்பா, தேவன் பார்த்துக்கொள்வார், அவருக்கு மகிமை செலுத்து என்று சொல்லி நாம் பேசுகிறது கிடையாதுப்பா. ஆனால் துன்பத்தின் மத்தியிலையும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நல்லா இருக்கிற பொழுது எல்லாரும் துதிப்பார்கள் பாருங்க, நல்லா இருக்கிற பொழுது எல்லாரும் தேவனுக்கு ஆராதனை செய்வார்கள் பாருங்க, என் வாழ்க்கை இன்பமாக இருக்கிற பொழுது நல்லாய் நான் ஏதாவது செய்து கொள்வேன் தேவனுக்கு, ஆ தேவனுக்கு நான் செய்ய வேண்டும், ஆ தேவனுக்காய் நான் வாழ வேண்டும். ஆனால் என் வாழ்வு தடம் புரளுகிற பொழுதும், என் வாழ்வு பிரச்சனையில் மாழுகிற பொழுதும், என் குடும்பம் துக்கத்தில் தவிக்கிற பொழுதும், தேவனை நாம் ஆராதிக்கிறோமா, தேவனுக்குரிய மகிமையை நாம் செலுத்துகிறோமா? நாம் நமக்கு நமக்கு தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வரும் ஐயா. நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது சபையாக நாம் நிற்க போகிறது கிடையாது. இவ்வளவு பேரும் போய் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க போறது கிடையாது. தனித்தனிய 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 தேவன் வந்து வாயா, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே வாயா என்று சொல்லுவார் பாருங்க. அப்பொழுது நாம் சந்தோஷத்தோடு உள்ளுக்கு கடந்து போவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா. அதனாலே தேவனை நீ ஆராதி, தேவனை துதி. எந்த காலகட்டத்திலையும் தேவனை துதிக்கிறதை நிறுத்தாதே, தேவனை துதிக்கிறதை நிறுத்தாதே, தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. துக்கம் நிறைந்த எனக்கு தெரியும், இருதயம் சில வேளைகளில் துக்கத்தினால் நிறைந்து போயிருக்கும், சிந்தனையை எனக்கு சில வேளைகளில் நான் ஆராதித்துக் கொண்டு இருக்கிற பொழுது திடீரென்று சிந்தனை என்னண்டா, நம்முடைய வாழ்க்கையில அல்லாவிட்டா கடந்த நாட்களில் நடந்து கொண்ட அந்த பிரச்சனைக்குள்ள போய் கொழுகிக்கொண்டு அது நான் சிந்திச்சு சிந்தித்து எங்கேயோ போயிருவேன், திரும்ப யோசிப்பாடு பண்ண ஆராதனை இல்லையா இருக்கிறேன், நான் ஆராதனையில நிக்கிறேன், அது பார்த்தா அது தண்ட பாட்டுக்கு போகும், ஆஷான்னு சொல்லி போய் இப்படி செய்ய அப்படி அது சொல்ல அது தண்ட பாட்டுக்கு. அவையோடும் துதிங்க, உண்மையோடும் துதிங்க, தேவனுக்கு முன்பாக எப்படி நில்லுங்க, ஆவியோடு நில்லுங்க. ஐயா, ஒவ்வொரு மனுஷனாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்து கொண்டே இருக்கிறது. வேலை செய்யல இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் சொல்லி தந்தேன், என்ன தெரியுமா, இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொல்லி வைங்க, நாளைய நாள் அது புதிய ஆரம்பம் சொல்லுவாரு. விளங்குறதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லி, இன்றைக்கு பிரச்சனை என் வாழ்க்கையில துக்கம் துயரம் துன்பம் சொல்றாங்க, நாளைக்கா நாளைய நாள் புதிய நாள் புதிய ஆரம்பம் சொல்லுவாரு. இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா நாங்க இந்த துக்கத்தை தொடர்ந்து கொண்டே திரும்பம் பாரு, கொண்டே திரும்பம் பாரு, கொண்டே திரும்பம் பாரு. நான் அதுல இருந்து சில காரியத்தை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நடந்த ஓகே இண்டியோட நிறுத்து, நாளைக்கு தொடங்க புதிய ஒரு காரியத்தை, நாளைக்கு புதிய நாள் அதை புதுசாக தொடங்கப்பா. இதை இழுத்துக்கொண்டு தெரியாத, இதை இதை இழுத்துக்கொண்டு கிளம்ப முடித்து இழுத்துக்கொண்டே தெரிய வேண்டியதான். அது இலங்கையில இருந்து வர்ற பிரச்சனையாக இருக்கட்டுக்கு, இங்க இருந்து வர்ற பிரச்சனையாக இருக்கட்டுக்கு, நிறுத்து. இதோட புதிய ஆரம்பம், ஆண்டவரை துதி, புதிய ஆரம்பம் கடந்து செல், புதிய ஆரம்பம் மிதித்து நட. யாராவது இதுவரைக்கும் நாங்க ஆராதிக்கிற பாடல்கள்ல இந்த பாட்டை நான் படிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்ல, ஆனா எல்லாரும் படிச்சிருக்கிறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் ஏதாவது புரிஞ்சிருக்குதுமா? இல்லாட்டா பாட்டு படிச்சு அந்த அர்த்தங்கள் புரிஞ்சிருக்கீங்களா? அதுல பெரிய பெரிய அர்த்தங்கள் எல்லாம் இருக்குங்க பாருங்க, பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் படிச்சு அதெல்லாம் நாம் நிறைவேற்றணும் பாருங்க. கண்ணை திறந்து நாம் ஆராதிக்கிறோம், கடை கடன் ஆராதிக்கிறோம், தவறே இல்ல. நான் என்ன சொல்றேன், அதன்படி அதன்படி வாழ்றதற்கு நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, முயற்சி எடுத்துக்கொள்ளுங்க, முயற்சி எடுத்துக்கொள்ளுங்க. என் வாழ்வின் முடியும் வரை உண்மை ஆராதிப்பேன் சொல்லி சொன்னா நாம் அதுல நிற்க வேண்டியது அவசியம் பாரு, அதுல நிற்க வேண்டிய அவசியம். யோசுவா ஆறாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா ஆறாவது அதிகாரம், யோசுவா ஆறாவது அதிகாரம் 15 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, 15 வசனத்திலிருந்து.
ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 சுற்றி வந்தார்கள். அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7 சுற்றி வந்தார்கள். ஏழாந்திரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார், ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும்.
16 திருப்பி வாசிங்க. ஏழாந்திரம்
ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார்.
யோசுவாவுக்கு தேவன் ஒரு பிளான கொடுத்தார் பாருங்க, என்ன தெரியுமா? இந்த பாரு, எரிகோ பட்டணத்துக்கு போ, அந்த எரிகோ பட்டணத்தை நீ பிடிக்கணும், ஆனா நான் சொல்றபடி செய். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, 7 வரைக்கும் நீங்க வாயை திறக்க கூடாது, நீங்க பேசாம தெரியணும். என்னது 7 வரைக்கும்? இவங்க யுத்தம் செய்த யுத்த வீரர்கள், யோசுவா வந்து ஒரு யுத்த தலைவன் வணங்குறதா, அவன் பெரிய யுத்தங்களை செய்த ஒரு யுத்த அதிபதி. அவனுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னா, பாரு நான் சொல்லும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், சும்மா தெரியணும் பாருங்க. 7 வரைக்கும் விடிய எழும்புறது, ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றது பாருங்க, இந்த வாக்கிங் போற மாதிரி இல்லையா? இங்க ஒரு நாள், அடுத்த நாள் எழும்புறியா, அடுத்த நாள் ஓடி சுத்தி சுத்தி அந்த எரிகோ நகரத்தை சுத்தி வர்றதுதான் 7 இவங்கிட்ட பிரதானமான வேலை. அப்ப நான் யோசித்தேன், இந்த யுத்த வீரர்கள் என்ன நினைத்திருப்பார்கள், யோசுவாவுக்கு என்ன நடந்தது என்று யோசிச்சிருப்பார்களா? விளங்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி, யோசுவாவுக்கு என்ன நடந்ததப்பா? யோசுவா என்ன செய்தார், எலும்பு எரிகோவை சுற்றிவா, எலும்பு எரிகோவை சுற்றிவா, இதுதான் யோசுவா சொன்ன வேலை எல்லாம். இப்ப யோசுவா அவ்வளவு யுத்த வீரருக்கு போய் இங்கவா, இப்படி இப்படி செய்ய, இப்படி இப்படி சொன்னார் சொல்லி அவன் கட்டளையிட்டு இருப்பான், இங்க பாரு எலும்புங்க, ஆனா எரிகோவை நீங்க சுற்றி வரும். அப்ப யோசுவாவுடைய போர் வீரர்கள் என்ன நிதிமா நினைத்திருப்பாங்க, இது என்ன ஐயா, இது எங்களை விட்டா போய் பட்டி பிடித்தி பட்டணத்தை பிடிச்சிட்டு வருவோமே, ஏன் இந்த யோசுவா இவ்வளவு நானும் அவ்வளவு யுத்தத்தை செய்து நாங்கள் என்ன இல்லை, நம்பிக்கை இல்லையா? இது இந்த பக்கம் எரிகோ வந்து அது உயர்ந்தது, மேலே இருக்கிற அந்த போர் வீரர்கள் இந்த போர் வீரர்களை பார்த்து என்ன நினைத்திருப்பார்கள் சொல்லி யோசிச்சு, என்னடா கூட்டம் இது, வருகுதே சுழண்டு சுழண்டு போகுது, வருகுதே சுழண்டு சுழண்டு போகுது. கொஞ்சம் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து பாருங்க இந்த காட்சி. ஆனா யுத்தத்துக்கு நிக்கிறாங்க, யுத்தத்துக்கு நாங்க இங்க இருக்கிற போர் வீரர்களுக்கு ஒன்றும் விளங்க இல்ல, அங்க நிக்கிற போர் வீரனுக்கும் ஒன்றும் விளங்கல. ஆனா யுத்தத்துக்கு நிக்கிறாங்க பாரு. யோசுவா சொன்னா என்ன தெரியுமா, ஆண்டவர் சொன்னபடியே ஏழாவது நாள் ஏழு தரம் நீ சுத்தி வா, நான் சொல்லுகிற பொழுது ஜனங்களை நீ ஆட்பிடிக்க சொல்லு, அப்பொழுது நான் என்ன செய்வேன், இந்த பட்டணத்தை உன் கையில தருவேன். பட்டணத்துக்கு சோதனைக்கு முன்பாக நான் நிக்கிற பொழுது தேவனை துதிக்க ஆட்பிரிக்க ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை குறித்து நீ யோசியாது. ஒரு பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரியுமாக இருந்தால் உன் தெய்வத்தை விட அந்த பிரச்சனை பெரிதென்று நீ கருதுகிறாய் என்பதே உண்மையாகும். விளங்குறதா? உன் பிரச்சனை பெரிதாக நீ எண்ணிக்கொண்டால் அது உன் தெய்வத்தை விட பெரிதென்பதை நீ அறிக்கை பண்ணுகிறாய் என்பதை நாம் மறக்க முடியாது. யோசுவா சொன்னான் ஏழு நாள் வரைக்கும் சுற்றி வாங்கப்பா, ஒன்றும் பேசாதீங்க, ஒன்றும் பேசாதீங்க, ஒன்றும் பேசாதீங்க. ஏழாவது நாள் எல்லாரும் ஊதுறாங்க, மியூசிக் அவங்க சொன்ன கிண்ணறங்கள் அது இதுன்னு சொல்லி பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது. இங்க நின்றா முன்னுக்கு இவன் சொல்லு, பின்னுக்கு அவனை நிக்க சொல்லு, அங்கே அவனை நிக்க சொல்லு, ஏறிகோ வெடித்து விழுகுது பாருங்க. இவங்க மெதுவாக ஏறி அந்த பட்டணத்தை கைப்பற்றினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் லேசானவைகளே. இதுதான் ரகசியம். எப்பொழுது தெரியுமா? நீ தேவனை ஆராதிக்கிற பொழுது, நீ தேவனை துதிக்கிற பொழுது. ஐயா அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் ஒன்று, நீ தேவனை ஆராதிக்கிற பொழுது இவைகள் எல்லாம் சிறியவைகள். ஐயா தீர்க்க முடியாதது ஒன்று ஒன்று கிடையாது தேவன் பார்வையில். தெரியுமா தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டாப்பா, சொல்லு ஒன்று உண்டா? எல்லாம் தேவனால் ஆகும், எல்லாம் தேவனால் முடியும். தானியேல் அறிந்திருந்தும் அறிந்திருந்தும் பலகணிகளை திறந்து விட்டு தேவனுக்கு ஆராதனை செய்தான் பாரு. யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில இருந்தும் தேவனுக்கு ஆராதனை, அதுல மாற்றம் இருக்கு. உண்மையில நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமையில இருந்திருந்தா தேவனுக்கு ஆராதனை கொடுத்திருப்பேன் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. சரியா? ஆனா யோபு செய்தான், யோபு செய்தான். யோசுவா பெரிய பட்டணத்துக்கு முன்னுக்கு நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவர் சொன்ன, ஆர்ப்பரிங்கப்பா, வேற ஒண்ணு செய்யாதே, உன் பட்டை எல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆர்ப்பரி ஆராதனை செய், கிண்ணறத்தை ஊது. எப்ப? ஏழாவது நாள்ல ஏழு நேரம் சுத்திவா, எட்டு நாள் பொறுக்கணும் பாருங்க. சில காரியங்களுக்கு அமர்ந்திருக்க வேண்டியதும் அவசியம் பாருங்க. எல்லாம் சீக்கிரத்தில் நான் பெற்றுவிட முடியாது. விதைத்தால் விளைவு வரும் வரைக்கும் காத்திருந்தே ஆக வேண்டும் பாரு. துதி, எந்த நிலைமையிலையும் தேவனுக்கு ஆராதனை செய், விடாத தேவனை, விடாத காலை பிடி, விடாத அவருக்கு ஆராதனை செய். சடுதியிலே உனக்கு காரியம் உண்டாக. உனக்கு தெரியுமா வேதத்திலே சடுதி என்ற வார்த்தைகள் பாவிக்கும். சடுதியில் திடீரென்று சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் பாரு. திடீரென்று சொல்லி நம் வாழ்க்கையில சில காரியங்கள் வரும் பாரு, அது தேவனிடத்தில் இருந்து புறப்பட்டு வரும். நாம் காத்திருக்க வேண்டியது மேலானவைகளாக இருக்கிறது சொல்லி நாம் மறக்கவே கூடாது. நாம் எல்லாரும் என்ன தெரியுமா, சீக்கிரத்தில் எல்லாம் கிடைக்க வேண்டும், சீக்கிரத்தில் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். சீக்கிரத்தில் எதுவும் கிடைக்காது, அப்படி கிடைக்கிறது கன நாளைக்கு நம் வாழ்க்கையில நிற்கவும் மாட்டது பாரு. எல்லாம் தேவனிடத்தில் இருந்து வர வேண்டும், அதனாலே நீ காத்திருப்பா, நீ காத்திரு, நீ காத்திரு. அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் 25வது வசனத்தை வாசி, நான் போன முறை பார்த்த வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ சிலர் 16:25,
நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதி துப்பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிட்டு.
இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை குறித்து 60 நிமிஷம் சிறைச்சாலையில கொண்டு போடப்பட்டான் பாருங்க. சிறைச்சாலையிலே போடப்பட்ட மனிதர்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்வார்கள், என்னை கொண்டு போய் இன்னைக்கு சிறைச்சாலையில போட்ட நான் என்னையா செய்வேன், யோசிப்பேன், சிந்திப்பேன், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எங்க நிறையா இருக்கு, எங்க பொழியா இருக்கு, ஏதோ யோசித்துக் கொண்டிருப்பேன். ஒருத்தன் ஐயோ வாழ்க்கை போயிட்டுன்னு சொல்லி அதை குறித்து யோசிச்சுமா, இன்னும் ஒருத்தன் சமாதானம் இல்லாமல் குலைந்து கொண்டு இருப்பான் பாருங்க. அதுக்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த போட் சேவகன் இருக்கான் பாருங்க, இதுவரைக்கும் பலர் ஜெயிலுக்குள்ளே போயிருப்பார்கள், பலருடைய சத்தத்தை அவன் கேட்டிருப்பான். ஒருத்தன் அழுதிருப்பான் இரவரவா, ஒருத்தன் புலம்பி இருப்பான் இரவரவா, ஒருத்தர் அழுது கொண்டே இருந்திருப்பான், என் தாயை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், என் மனைவி, என் பல விதத்தில் அவன் குளறிக்கொண்டே இருந்திருக்கிற சத்தத்தை கேட்டிருப்பார்கள் இல்லையா, கேட்டிருப்பாங்க இல்லையா. ஆனா இந்த விதத்தில் இந்த முறை ஆச்சரியமாக கொண்டு நடக்குது என்ன தெரியுமா, பவுலும் சீலாங்க என்ன செய்யறாங்க, அழுகிறத விட்டுட்டு, கவலைப்படுறதையும் விட்டுட்டு, துக்கப்படுகிறதையும் விட்டுட்டு பாட்டு போடுறாங்க, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறாங்க. ஐயா நம் வாழ்க்கையிலையும் அநேக பிரச்சனை நம்மளை மூழ்கிறது தான், அநேக கஷ்டங்கள் எங்களை மூழ்கிறது தான், அநேக துன்பங்கள் எங்களை மூழ்கிறது தான். ஆனாலும் அதன் மத்தியிலே தேவனை துதிக்கிறதை விடாது, தேவனை கனம் பண்ணுவதை விடாது, தேவனை ஆராதனை செய்வதை விடாது, தேவனுக்கு மகிமை செலுத்துவதை விடாத. அப்போஸ்தலனாகிய பவுலை போல் அவனிடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு கடந்த புத்தகங்களும் நமக்கு பாடங்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதில் இருந்து ஏதாவது ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதில் இருந்து ஏதாவது ஒன்றை நம் வாழ்க்கையில நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பாருங்க ஐயா, 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 எந்த நிலைமையிலையும் தேவனுக்கு ஆராதனை, தேவனுக்கு அவர் போதகர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, வாசல் வரைக்கும் எண்ணத்தை கொண்டு வருகிறியோ அதே அது ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனா ஆராதனை என்று வந்துவிட்ட உடனே என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் விட்டுவிடு, தேவனுக்கு ஆராதனை செய், எல்லாவற்றையும் மறந்துவிடு, தேவனுக்கு ஆராதனை செய், எல்லாத்தையும் விட்டுவிடு, தேவனுக்கு ஆராதனை செய்யப்பா, ஆராதனை செய், ஆராதனை செய், ஆராதனை செய். இதுதானப்பா துன்பத்தின் மத்தியிலே தேவ மனுஷன் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் தெரியுமா. ஆராதனை செய்கிற பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதப்பா, ஆராதனை செய்கிற பொழுது தேவன் இறங்கி வருகிறாரப்பா. ஐயா எந்த பணமும் செய்யாத ஒரு காரியம் செய்கிறது என்ன தெரியுமா, ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷன் ஆராதனை செய்கிற பொழுது சர்வ சிருஷ்டிகளான தேவன் இறங்கி வருகிறார். ஏன் தெரியுமா, நீங்களே அந்த ஆலயம். இன்னைக்கு அநேகர் ஆலயத்தை கெடுத்துக்கொண்டு, சரீரத்தை கெடுத்துக்கொண்டு, குடிச்சு வெறிச்சு அது செய்து இது செய்து நம்ம வாழ்க்கையை கெடுத்து. ஆனா தெய்வம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, நீதாப்பா என் ஆலயம், நீதான் என் ஆலயம், நீதாப்பா என் ஆலயம், உனக்குள்ளதான் நான் வாசம் பண்ணுகிறேன், ஆராதனை எங்கப்பா, துதிக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதம் ஒன்று அல்லாவிட்டா ரெண்டு பார்த்து நான் முடிச்சேன். துதிக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதம் பாரு, பிலிப்பியர் 4:6-7 வாசிங்கள், பிலிப்பியர் 4:6-7 வாசிங்க.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கப்பா,
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க தயவு செய்து.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
ஒன்றுக்கும் கவலைப்பட, ஐயா நான் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, வாசி.
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்,
தெரியப்படுத்துங்கள்.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
ஐயா நீங்க எல்லாவற்றையும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்துல எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது ஒரு காரியம் நடக்கும் என்ன தெரியுமா, தெய்வீக சமாதானம் உன் வாழ்க்கையை மூடுமப்பா. உலகம் சமாதானத்துக்காக ஓடுகிறது, சமாதானம் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒருவரையும் நான் கண்டது கிடையாது, எல்லாருக்கும் சமாதானம் வேண்டும், குடும்பத்திற்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை, பெற்றோருக்கு தேவை, உறவினருக்கு தேவை. எவ்வளவு காசு வைத்திருந்தும் சமாதானத்துக்கு அலைகிற ஜனங்கள் ஏராளமப்பா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னத்தை தெரியப்படுத்துங்க? ஐயா, ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படி இருக்கிறது, குடும்பத்தில் இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், என் ஊழியம் எப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்பா சொல்லி யாருக்கு தெரியப்படுத்திக்குமா? தேவனுக்கு தெரியப்படும். அப்பொழுது அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்.
எல்லா புத்திக்கும் மேலானது. இன்றைக்கு புத்திமான்கள் கூட பாருங்க, அந்த புத்திகளை விட்டுடுங்க. அதை வாசிங்க திரும்பி.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னையும் உன்னையும் மூடிக்கொள்ளும். அப்பா எப்பொழுது தெரியுமா? துதியோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு உன் பிரச்சனையை தெரியப்படுத்தப்பா. அது என்னவாக இருந்தாலும் சரி, அது ஏதாக இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு சமாதானத்தை தருவார் என்பதில் மாற்றம் கிடையாது. வேத வசனத்தை நம்புங்கப்பா, தேவ வார்த்தைகளை நம்புங்கப்பா, தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, தேவ வசனத்தை கை கொள்ளுங்கப்பா, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கப்பா, தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அப்பொழுது தேவ புத்திக்கு மேலான சமாதானம். இன்னைக்கு சமாதான கட்சிகள் இருக்கிறது, சமாதானத்தை கொண்டு வர ஏராளமான கூட்டங்கள் முயற்சி எடுக்கிறது. ஆனாலோ ஒன்றும் முடியல பாருங்க, ஒன்றும் முடியல. என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, தேவன் அனுக்கிரகம் பண்ணினால் மாத்திரமே சமாதானத்தினால் நம் வாழ்வு நிறைவே ஒழிய, என்னுடைய தந்திரத்தினாலும் என்னுடைய யோசனையினாலும் என்னுடைய ஞானத்தினாலும் நான் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வருகிறது ஒரு நாள் செல்லுபடியாகும், ரெண்டு நாள் செல்லுபடியாகும். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது எல்லா புத்திக்கும் மேலானது. எப்பொழுது தெரியுமா? எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்து. ஆண்டவரே, என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் நல்லாக படிக்கணும். ஆண்டவரே, உன் கண்ணீரை ஆட்டிடத்துல ஊற்றாத, உன் கண்ணீரை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உன்னிடத்திலே வரும் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. 2 கொரிந்தியர் 4:15
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபியானது அநேகருடைய சோஸ்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது.
திருப்பி வாசிங்க.
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபியானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது.
ஐயா, நீயும் நானும் தேவனை ஆராதிக்கிற பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை என்ன செய்கிறதா? பெருகுகிறது. கிருபை என்று சொன்னா என்ன? முதல்ல ஒரு கேட்ட தெரியுமா என்னன்னு சொல்லி, கிருபை என்று சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி முதல்ல ஒரு தடவை நான் கேட்டேன். அதிலே பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் வந்து பேசின பொழுது அந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தியதே கிருபை. நரகத்திற்கு தகுதியாக இருக்கிற என்னை தகுதி இல்லாமல் பண்ணியதே கிருபை. கிருபை என்பது இரக்கமாகும். இரக்கம் என்பது ஒரு அன்பாகும். தேவனை துதிக்க 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 தேவனுடைய இரக்கமானது நம்மத்திலே பெருகும் என்பதை நாம் மறுக்க முடியாது. உன் வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை பெருக வேண்டுமா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மன உருக்கம் பெருக வேண்டுமா? ஐயா, மனுஷருடைய இரக்கத்திற்கும் மனிதருடைய இரக்கத்திற்கும் அலைந்து தெரியாதிருங்கள். தேவன் இறங்கினால் மாத்திரமே ஒரு மனுஷன் நிற்க முடியும். தேவன் இறங்கினால் மாத்திரமே ஒரு மனுஷன் வாழ முடியும். ஐயா, தேவனை ஆராதி, தேவனுக்கு மகிமை செலுத்து, தேவனுக்கு கனம் செலுத்து, தேவனுக்கு கொண்டு வா, தேவனுடைய சமூகத்தில் கொண்டு நில்லு. உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் உறவுகளையும் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுமப்பா, தேவனுடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டுக்கும், தேவனுடைய அன்பு சூழ்ந்து கொள்ளட்டுக்கும். தேவன் ஒரு மனுஷனை நடத்திருக்கும் பாரு, தேவன் ஒரு மனுஷனை நடத்தவில்லை என்று சொல்லி சொன்னான், அவனுடைய வாழ்க்கை முழுக்க சிக்காகவே இருக்கும் பாரு. எடுத்து காலடி வைக்கிற ஒவ்வொன்றும் தட்டங்கி விழுகிறவனாகவே இருப்பான் பாரு. ஆனால் தேவனுடைய கிருபையில மறைந்திருக்கிற ஒரு மனுஷன், அவன் கை வைக்கிறது எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றுவார், தேவன் நன்மையாக மாற்றுவார். ஐயா, வேதத்திலே நாம் ஏராளமான சம்பவங்களை தூக்கி எடுத்து பார்க்கலாம். நான் என்ன சொல்லுகிறேன்னு சொல்லிச்சுன்னா, எந்த நிலைமையிலையும் தேவனை துதி, தேவனில் அன்பு செலுத்து, தேவனுக்கு ஆராதனை செலுத்து. அப்பொழுது அளவில்லாத சமாதானம் தேவனுடைய கிருபையில் எங்கள் வாழ்க்கை பெருகும், இறங்கி மூழ்கி இருக்கும் என்பதை நாம் மறக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் பார்த்தோம் இல்லையா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.